நல்ல தேவனே, இந்த நேரத்தில் எங்களுடைய வெறுமையை உணர்ந்து நாங்கள் உங்களுடைய உதவிக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் பாவத்தில் விழுந்து சீர்கெட்டு உங்களுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் பாவிகள் தான் ஆண்டவரே. ஆனால் நீர் முழு பரிசுத்தம் உள்ளவர். நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து உலக சிந்தனை உடைய மனிதர்கள், நீர் சகல தெய்வீகம் உள்ளவர். நாங்கள் வெறுமை உள்ளவர்கள், நீர் பரிபூர்ணம் உள்ளவர். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் உம்முடைய உம்மிடத்திலிருந்து கிருபைக்காக நிறைவுக்காக உம்முடைய வார்த்தையினால் கிடைக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக ஆவிக்குரிய பலனுக்காக கெஞ்சி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை திக்கற்றவரா விடேன், உங்களுக்கு தேற்ற வாழ்வை அனுப்புவேன் என்று சொல்ல வாக்கின்படி இந்த நேரத்தில் ஆவியானுடைய உதவியை தந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவர், எங்களோடு இருக்கிறீர். எங்கள் ஆபத்துங்களில், உபத்திரவங்களை, வியாகுலங்களை எங்களை தேற்றுகிறவர், எங்களோடு பேசுகிறவர் என்பதை உணரும்படிக்கு உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை திருப்தி செய்யும். ஆண்டவரே, எங்களோடு பேசி உங்களுடைய வார்த்தையில சத்தியத்தில் எங்களுக்கு தெளிவைத்தார். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே,
ஆமென்.
இன்னைக்கு விசேஷமான நாளில் நம்ம ஆண்டவருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தா ஆக போறோம். ஒரு பந்தி ஒரு ஸ்பெஷல் டைம், நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு, அந்த உறவின் மகத்துவங்களை தியானிச்சு பார்த்து அதை கொண்டாடி, அதை கொண்டாடுறது தான் இது இல்லைங்களா? இட்ஸ் அ செலிப்ரேஷன். எதனுடைய செலிப்ரேஷன்? இயேசு நமக்காக செய்த தியாகம், அவர் நமக்காக வாங்கி கொடுத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மூலமா அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய உறவு. அந்த உறவை கொண்டாடுகிற, அந்த ஐக்கியத்தை கொண்டாடுகிற. அது மாத்திரம் இல்லாம நமக்கும் மற்ற சகோதரர்களுக்கு, இயேசுக்கும் ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இது ஒரு கிருபையின் சாதனம். மற்ற ஜபம், வேத வாசிப்பு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு கிருபையின் சாதனம். இதை சரியான மனநிலையில் நாம் எடுத்தோம்னா நல்ல பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். இதை பார்க்கும்போது நம்ம பல சத்தியங்களை படித்து இதை சிந்திச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத சில காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கோபம் நீக்கும் பலி அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம், ப்ரொபிசியேஷன் இல்லைங்களா? அது சிலுவையின் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிச்சு. அதோடு இல்லாமல் பரிபூர்ண நீதியை நமக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்துருக்கிறார். அதை நம்ம சிலுவையின் மூலமாக தான் பெற்றுக்கொண்டோம். தேவனிடத்தில் நாம் போய் சேருவதற்கு நாம் எந்த விதத்திலையும் தகுதி இல்லை. தேவன்கிட்ட போகவே முடியாத நிலையில் நாம் இருந்தபோது நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய பரிகார பலியின் மூலமாக நீக்கி, தன்னுடைய பரிபூர்ண நீதியை நம்மேல் சுமத்தி, தேவனிடத்தில் ஒப்புரவாக்கி, தன்னுடைய பிள்ளைகளாக தேவனால் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய பலியினால் செய்திருக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் பிளெஸிங் வந்து வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோதான் உபத்திரவங்கள் இருக்கலாம், என்னதான் மனசு உழைச்சல் இருக்கலாம், ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை யாராவது நம்மகிட்ட எடுக்க முடியுமா? நிம்மதி நமக்கு இங்கே தான் இருக்கு இல்லைங்களா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, ஆனால் என்னிடத்துலேயோ உங்களுக்கு சமாதானம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் தந்த ஆசீர்வாதங்களை நம்ம மனசு தியானிக்கும் போது எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் பெரிய அமைதியோ, சமாதானமோ, ஆனந்தமோ, புத்தி கெட்டாத சமாதானமோ நமக்கு கிடைக்கிறது அவர்கிட்ட தான் நமக்கு இருக்கு. அதை தான் நம்ம இப்போ அடைய பார்க்கணும். இது சிந்திச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விதத்தில் நம்ம மனசில் யோசித்து அதை அந்த நன்றியோடு, அந்த சமாதானத்தோடு இந்த பந்தியில் நம்ம கலந்துக்க முன் வரும். அதை செய்யும் வண்ணமாக ஒரு தியானத்தை நான் எடுத்திருக்கிறேன். இதை தொடர்ச்சியாக நம்ம படிச்சுட்டு வர ஒரு பாடம். இப்போ ஒரு பாடத்தை தான் படிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்பதாக ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய இணைப்பு இல்லைங்களா? பிலீவர்ஸ் யூனியன் வித் கிறைஸ்ட். இது அற்புதமான ஒரு டாபிக். இது அற்புதமான, நான் ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி பிரசங்கம் பண்ணேன். அதை தயார் பண்ணும்போது பண்ணி பிரசங்கம் பண்ணோம்னு ஆசை, ஆனால் அதை என்னால் பண்ண முடியாமல் போயிருக்கு இல்லைங்களா? அதை எப்படி அவுட்லைன் போடுறது, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு நான் போராடிட்டு கடைசியில் ஏதோ ஒன்று வந்து உளறிட்டு போயிடுவேன். ஆனால் கடைசியில் அது முடிச்சிட்ட பிறகு எனக்கு ரொம்ப ஃபீலிங், ஐயோ ஒன்றுமே இதை பற்றி சொல்லலையே, ஒன்றுமே இதை சொல்லலையே, இன்னும் சொல்லணும், இன்னும் சொல்லணும், இன்னும் சொல்ல பார்த்தா இன்னமும் சொல்ல முடியாமல் ஒரு ரொம்ப ஒரு ஒரு வாஸ்ட் டாபிக். ஒருவேளை அந்த அளவுக்கு எனக்கு வளர்ச்சி பத்தலையோ என்னவோ தெரியல. போக போக இது சத்தியத்தை நம்ம இன்னும் அதிகமாக உணரணும். ஆனால் இந்த ஒரு வாரம் அதை பற்றி பார்த்து நம்ம முடிக்கலாம். போன வாரம் கூட எனக்கு என்னன்னு தெரியல, பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட், ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கரேஜ், எல்லாருக்கும் ஆகிற மாதிரி எனக்கும் ஆகும் இல்லைங்களா, டிஸ்கரேஜ்மெண்ட். இந்த கிளைமேட்டாக என்னன்னு தெரியல, எங்கேயுமே போக பிடிக்கல, ஒன்றுமே படிக்க பிடிக்கல, மாதிரி டல்லாக ஒரு டயர்ட் ஃபீலிங், ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு கிளைமேட்டு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரங்கள் அந்த மாதிரி சோர்ந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆறுதல் என்ன, இயேசுகிட்ட தான் ஓடணும். இயேசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதில் தான் நிம்மதி கிடைக்கும். வேறு உலக காரியங்கள்லாம் தற்காலிக நிம்மதி தான். நம்மளை புதுப்பிச்சுக்கணும்னா நம்ம இயேசுகிட்ட தான் ஓடணும் இல்லைங்களா. அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவின் கடலில் ஒரு தடவை நீச்சுனா ஒரு குதிச்சு ஒரு மூழ்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ரெஃப்ரெஷ்டாக நம்ம வருவோம். அந்த மாதிரி இந்த பாடம் நமக்கு செய்யும்படிக்கு ஆவியானவரை நம்ம வேண்டலாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை அநேக நேரங்களில் சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறதுக்கும், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் நிறைய நேரத்தில் சிந்திச்சு பார்க்கறதில்ல. நான் யார், நிறைய நேரத்தில் ஒன்றுமே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்தாலும் ஒரு பெரிய பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, அவங்களை கூப்பிட்டு உட்காந்துச்சு, கிறிஸ்துக்குள்ளே நீ யார் தெரியுமா, கிறிஸ்து உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா, உன்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா, கிறிஸ்துக்குள்ளே சொல்லி அவனை அமைச்சிரு, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்றார். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துக்குள் நான் யார், வாட் இஸ் மை ஐடென்டிட்டி இன் கிறைஸ்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா எதையும் சமாளிக்கலாம் நம்ம, எதையும் பார்த்துக்கலாம் நம்ம. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ ஆமா, என்னுடைய கண்ணியம், என்னுடைய மகிமை, என்னுடைய மகத்துவம் கிறிஸ்துக்குள்ளே எனக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ன. ஆவியானவர் கண்ணை திறந்தார்னா இந்த உலகத்தில் எந்த பெரிய சாதனைனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சொத்துனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பேர் புகழ்னா இருக்கட்டும், அது எதுவுமே இதுக்கிட்ட வர முடியாது. நித்திய தேவனோடு, திருத்துவ தேவனோடு, கிறிஸ்து தேவகுமாரனில் இணைக்கப்பட்டவன் நான். ஐ எம் யுனைடெட் டு கிரைஸ்ட். பாவத்தில் ஆதாமில் சீரழிந்து கெட்டுப்போன ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவர் எனக்காக, அவரால் இணைக்கப்பட்டு, அவர் இந்த உலகத்தில் எனக்காக பிறந்து, அவர் எனக்காக வாழ்ந்து, அவருக்குள் நான் வாழ்ந்தேன், அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்படும் போது அவருக்குள் நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் எனக்காக மறிக்கும் போது அவருக்குள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் உயிர் தளம் போது அவரோடு உயிர் தளப்பட்டு, அவர் பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளும் போது அவரோடு நான் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு, பரலோகத்தின் வலது பார்த்து சகல மகிமையில் உட்காரும் போது அவரோடு நான் உட்காரப்பட்டிருக்கிறேன், என் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது, அவர் வெளிப்படும் போது நானும் அவரை போல் இருப்பேன். அதான் நம்ம யோசிச்சு பார்க்குறோமோ அதான் என்னுடைய அடையாளம், தட் இஸ் மை ஐடென்டிட்டி, ரியல் அடையாளம் அதான். நான் போன ஒரு வாட்டி சொன்ன மாதிரி இங்கே ஓடாடிக்கிட்டு இருக்கிறது வேற நிழல் தான், என்னுடைய உண்மை அது, தட் இஸ் மை ரியல் ரியல் ஐடென்டிட்டி, அதான் நான். எவ்வளோ ஒரு அதை யோசிச்சு பாருங்களேன், அதான் என்னுடைய நிலைமை. கிறிஸ்துக்குள்ள ஐ எம் கம்ப்ளீட், நான் பரிபூர்ணம் உடையவன். என்னங்க எவ்வளோ வெறுமையாக இருக்குது, டல்லாக இருக்குது, இதெல்லாம் இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் உருப்பட மாட்டோம். கிறிஸ்துக்குள் நான் என்ன, விசுவாசன்றது என்ன, விசுவாசன்றது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல விசுவாசம். இன்னொருத்தரில் எனக்கு என்ன இருக்குது, இன்னொருத்தர் தகுதி, இன்னொருத்தர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, இன்னொருத்தர் மேலே அவருடைய இறக்கம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யத்தில் நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம், கிறிஸ்துவ மேலே வைக்கிற விசுவாசம். கிறிஸ்துக்குள் நான் பரிபூர்ண முடியவன். அதை வைக்கும்போது தான் நமக்கு நம்ம நம்ம மேலேயே நம்ம ஃபீலிங்ஸ் மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபீலிங்ஸு சந்தோஷம்லாம் வராது. இன்னொருத்தர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும்போது தான் எனக்கு எவ்வளோ அவருக்குள்ளே இருக்கு, நான் வெறுமை தான், நான் ஒன்றும் இல்லை தான், நான் ஒன்றும் இல்லை. ஆனால் இது என்னுடைய அடையாளம் இல்லை, என் அடையாளம் கிறிஸ்துக்குள், ஐ எம் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கிறது. அதை பார்க்கும்போது தான் நமக்கு உற்சாகமும் ஊக்கமும் பெருசாக வர முடியும் இல்லைங்களா. அதை யோசிக்கும் வண்ணமாக கிறிஸ்துக்கும் எனக்கு, கிறிஸ்துக்குள் எனக்கு இருக்கிற அடையாளம் என்ன, அதான் உண்மையான அடையாளம் இல்லையா. ஏன் அடையாளத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் சோர்ந்து தான் நான் இருப்பேன். என்ன கிளைமேட் வந்தாலும் சரி சோர்ந்து தான் இருப்பேன். கிறிஸ்துக்குள்ளே எனக்கு இருக்கிற அடையாளம், எனக்கு இருக்கிற உறவு எப்பேற்பட்டது, எனக்கு இருக்கிற இணைப்பு, அதை திருப்பி நாம் சிந்திச்சு பார்க்கலாம், திருப்பி சிந்திச்சு பார்க்கலாம். நாம் அநேக தடவை கிறிஸ்துக்குள்ளே நமக்கு இருக்கிற உறவு நம்ம எங்கே அதனோட அதனுடைய ஆழத்தை தேடி பார்க்கும்போது அது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு பார்க்கும்போது அநேக டைம்ல நம்ம என்ன செய்யறது, நம்ம மனமாற்றத்துக்கு தான் போயிருது. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த டைமுக்கு தான் போயிருது இல்லைங்களா. 1990 நான் இயேசுவா இருந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனால் அதுவும் ஆரம்பம் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு, அது இல்லை ஆரம்பம். ஒரு விதத்தில் சொன்ன போனால் அது ஒரு பாதிப்பு, ஒரு பாதிப்பு. அதனோட காஸ் அண்ட் எஃபெக்ட்னுவாங்க இங்கிலீஷில், அது ஒரு எஃபெக்ட். அதனோட காஸ் எங்கே, அதனோட ஆரம்பம் எங்கே, அதோட ஆரம்பம் வந்து நம்ம வந்து நம்முடைய ரட்சிப்பை வந்து ஒரு ரிவர்ஸாக தான் பார்த்துட்டு போகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுலேருந்து தான் நம்ம ரட்சிப்பை பற்றி தெரியுது. ஆனால் அந்த ரட்சிப்புக்கு முன்னாடி நடந்த பெரிய காரியங்கள் இருக்கு. இப்போ பியூர்டன் சொல்லுவாங்க, த கோல்டன் செயின் ஆஃப் அ சால்வேஷன், ஆர்டர் ஆஃப் அ சால்வேஷன். ரட்சிப்புக்கு முன்னாடி எனக்கும் கிறிஸ்துக்கும் ஏற்பட்ட உறவு எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு இந்த சங்கிலியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அது காலத்தை கடந்து போகுது, நித்தியத்துக்குள்ளேயே நம்மளை கூட்டு போயிருது இல்லைங்களா. அது எங்கே ஆரம்பிச்சிச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சு, அதோட காஸ் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிசயம், ரொம்ப அதிசயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இணைப்பும் அதுக்கு ஒப்பு ஈடே இல்லை. அது ரொம்ப பெரிய ஆழமான இணைப்பு. இதை வந்து நம்ம மனுஷன், இது வந்து தேவ வசனம் நமக்கு வெளிப்படுத்தலைன்னா இதை பற்றி பேச கூட நம்மளால முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். The word of God reveals this. தேவ வசனம் இது வெளிப்படுத்துறதுனால இதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு கொண்டாடுற, இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கஷ்டம் தான். சில நேரத்தை தான் நம்ம போராடுற நிறைய டைம்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம். ஏன், இதுதான் எல்லா எல்லா ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுக்கும் கிறிஸ்துவோடு நமக்கு ஏற்பட்ட இணைப்பு தான் ஊற்று காரணம். கிறிஸ்துவோடு நமக்கு இணைப்பு ஏற்படலைன்னா நமக்கு ரட்சிப்பு மறுஜன்மமும் ஏற்பட்டிருக்க முடியாது, நீதிமானாக்குதல் ஏற்பட்டிருக்க முடியாது, பரிசுத்தமாக்குதல் ஏற்பட முடியாது, நம்ம பரலோகத்துக்கும் போக முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இயேசுவோடு நமக்கு ஏற்பட்ட இணைப்பு, இயேசுவோடு நமக்கு ஏற்பட்ட இணைப்பு. இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துது. ஆனால் ரொம்ப சேடு, இது பார்த்தீங்கன்னா எங்கே இதை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், நம்ம ஊரில் பிரசங்கங்கள் எங்கேயாவது கேள்விப்படுறோமா, யூனியன் பிலீவர்ஸ், யூனியன் வித் கிரைஸ்ட், ரொம்ப ரேர் தான். இதெல்லாம் படிக்கிறதே இல்லை, ரொம்ப நிராகரிக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். பாருங்களேன், இயேசுவே அதை பற்றி பேசும்போது அதை ரொம்ப உணர்ச்சிகரமாக, ரொம்ப ஆனந்தமாக அவர் பேசுறதை பார்க்குறோம். அவருடைய பிரதான ஆசாரியர் ஜெபத்தில் படிங்களே, யோவான் 17:20, எந்த அளவுக்கு முக்கியமாக இயேசு பார்த்துருக்கிறாரு, எந்த அளவுக்கு அதை கொண்டாடுறாரு. அவர் இந்த உலகத்தை விட்டு போறாரு, சிலுவை கிட்ட வந்துட்டாரு. தன்னுடைய மக்களை பற்றி அவர் யோசிக்கும் போது அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் என்ன தெரியுமா, இந்த யூனியனை பற்றி தான் அவர் பேசுறாரு. பாருங்களேன், நான் இவர்களை விட்டு போக போகிறேன், ஆனால் இவர்களை சரியான விதமாக தான் விட்டு போக போகிறேன். ஆனால் இவர்கள் வந்து நீர் எண்ணிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, உணர்ந்து கொள்ளும்படிக்கு, அதனால் வருகிற அறிவை, தெளிவான அறிவை, ஆசீர்வாதங்களை அவங்களை நல்லா அறியும்படிக்கு ஜெபம் பண்ணுறார். அது ஏற்படும்படிக்கு ஆண்டவரே அவருக்கு, அவருக்கு ரொம்ப த்ரில்லிங், ரொம்ப அது திருப்பி திருப்பி சிந்திச்சு, நான் எண்ணில் இருக்கிறது போல, என் பிதாக்குள் நான் இருக்கிறது போல் நீங்கள் எண்ணில் இருக்க வேண்டும் அப்படின்றார். அந்த யூனியனை பற்றி திருப்பி திருப்பி அவர் பேசுகிறார். ரொம்ப பெரிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று. பாருங்களேன், 17:23 படிங்க இங்கிலீஷில், ஐ இன் தெம் அண்ட் தௌ இன் மீ, தட் தே மே பி மேட் பர்ஃபெக்ட் இன் ஒன்.
ஒருமைப்பாட்டில் அவர்கள் பேரினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிடம் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும்
அதிசயமான ஒரு இது. நம்மளும் பேசிட்டே போலாம், நம்மளும் நீங்களும் என்னில நான் உங்களை அப்படின்னு பேசிட்டு போலாம். இது இது நம்மளால டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு காம்ப்ரேட், இதை புரிஞ்சுக்கிறது நம்மளால கஷ்டம். ஒரு இணைப்பு, இது எப்பேற்பட்ட இது இணைப்பு, இது முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஒரு உண்மையான இணைப்பு, இது ஒரு கற்பனை இல்லை, இது ஒரு ஒரு இறையல் ஒரு கற்பனை இல்லை, இது ஒரு சும்மா ஒரு தியரி இல்லை, இது ரியல். எந்த அளவுக்கு ரியல்னா, இதுக்கு உதாரணம் கொடுக்க போச்சுன்னா, வேற எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற இணைப்பும் இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, இணைப்பே இல்லை, ஒரு மங்கலான ஒரு மாயை தான். இந்த இணைப்பை விளக்கும்படி தான் இந்த உலகத்துல எல்லா இணைப்பும் இருக்கு. சில உதாரணங்கள், பல உதாரணங்கள் கொடுக்க வேதம். சில உதாரணங்கள், ஒரு செடி, ஒரு திராட்சை செடி, அதனோட கொடிகள் எப்படி அந்த செடியிலிருந்து திராட்சை செடிக்கு உயிர் பாயுதோ அந்த மாதிரி ஒரு இணைப்பு. நமக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை பாவங்கள் நம்மளை விரட்டுது, எத்தனை தடவை நம்மளை உணவு வைக்குது, சாத்தான் என்னென்னவோ பண்ண பார்க்குறான். போன வாரமும் பார்த்தோம், அசுத்தாவிகள் நம்மளை என்னென்னவோ பண்ண பார்க்குது. ஆனாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமோ 20 வருஷமோ இன்னும் விசுவாச உயிர் உங்களுக்குள்ள தொடர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அவர் செடியாக இருந்து அவருக்குள்ளே இருந்து நான் பிழைப்பதுனா நீங்களும் பிழைக்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து உயிர் வந்துக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா என்னைக்கோ செத்து போயிருப்போம். இன்னைக்கும் அவர்கிட்ட இருந்து உயிர் நம்ம கிட்ட இருந்து வருது. ஒரு செடியிலிருந்து ஒரு கொடிக்கு எப்படி உயிர் போதோ, நான் பிழைக்கிறதுக்கு காரணம் அதான். நான் திராட்சை செடி, நீங்களே கொடிகளாக இருக்கிறீர்கள். அது ஒரு இணைப்பு, ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, மனுஷகத்திலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அது அதன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற. இன்னொன்று, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தலைப்பும் சரீரத்தில் இருக்கிற அங்கங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எங்க காலில் இருக்கிற சின்ன விரலுக்கு அடிபட்டாலும் தலைக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை பற்றி விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இணைப்பு, ஒரு தலையோ உடம்போ எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குதோ, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்மையாக எந்த அளவுக்கு ரியலாக இருக்கிறாங்களோ, ஒரு செடியை திராட்சை செடியும் கூடிய அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக உண்மையானது இயேசுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கிற இணைப்பு. இட்ஸ் ரியல், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கற்பனை நம்மளா நினைச்சுக்கிறது இல்லை. ரொம்ப நம்மளை ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, இந்த இணைப்பை எதுக்கு ஒப்பிடுறாரு? கிறிஸ்துவத்தில் இருக்கிற திரியேக தேவர்கள், பிதா தேவர்கள், தேவன் அவர்கள் பிதா குமாரனுக்குள்ளும் குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளே எப்படி ஒன்றிணைந்து இணைந்து இருக்கிறாங்களோ அதுக்கு ஒப்பிடுறார். பாருங்களேன், இட்ஸ் அமேசிங். அதான் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. அவங்க அப்படி இணைந்திருக்கிறது போல வருது, நீங்கள் என்னில் இணைந்திருக்கிறீங்க. அமேசிங், அந்த மாதிரி இணைப்பு. இது ஒரு ஆவிக்குரிய இணைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி ஒரே மாம்சமா இருக்கிறார்களோ, 1 கொரிந்தியர் 6:19 போட்டிருக்கு, படிங்க. 1 கொரிந்தியர் 6:19,
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா?
He that is joined to the Lord is one spirit. 19 எதுல வருது? 17.
அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான்.
கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். ஒரே மாம்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரே ஆவி என்னங்க? ஒரே ஆவி, ஒரே மாம்சத்தோட ஒரே ஆவி பெருசு இல்லையா? ஒரே அந்யோன்யம் எவ்வளவு பெருசு. ரொம்ப ஒரே ஆவியா இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். அவருக்கு ஒரே ஆவினா என்ன, எந்த அளவுக்கு அது இணைப்பு, எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் இணைக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு விசுவாசியும் ஒரு இயேசுவும், எந்த காரியம் ஒரு விசுவாசிக்கு செய்யப்படுதோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு துன்பம் வர வச்சாங்கன்னா, ஒரு விசுவாசிக்கு ஒரு சபைக்கு போல போட்டு ஒரு தள்ளி சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துற, ஏன் என் விசுவாசி நீங்க எதை செஞ்சோ அது எனக்கு தான் செஞ்சு. அந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்காங்க. இது பிரிக்க முடியாத இணைப்பு, இது கலைக்க முடியாத ஒரு இணைப்பு. இந்த உலகத்துல எல்லா இணைப்புகளும் மரணம் பிரிச்சிட முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போச்சு இல்லைங்களா, செடி கொடி எல்லாம் காஞ்சி போச்சுன்னா போச்சு, அதுக்கப்புறம் லைஃப் எங்க இருக்குது? எல்லா இணைப்பும் பிரிஞ்சு போகும். ஆனா இயேசுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு காலாகாலம் கடந்தாலும் பிரிக்கவே முடியாத இணைப்பு. அதான் சொல்றாரு, காலாகாலம் மரணம் ஆக்சுவலா அந்த இணைப்பை அதிக தான் ஆக்கும், உண்மையா தான் ஆக்கும். ஆகவே இந்த இணைப்பை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து படிச்சுக்க பார்ப்போம். நான் இது வரைக்கும் கவனிக்காத ஒரு காரியத்தை கவனிச்சேன். இதை பத்தி சிந்திக்கும் போது வேதத்தில் 3 விதமான இணைப்பை பற்றி பேசுகிறது. ஒன்று வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி, அவர்கள் மூவரா, 3 பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவங்க ஒரு 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இல்லைங்களா. ஒரே தேவன்தான். நம்ம 3 தேவர்களை ஆராதிக்கிறது இல்லை, தே ஆர் 3 in 1. அதான் நம்ம கன்ஃபஷன் சொல்லுது, 3 1 ஒருத்தர், 3 அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அது எப்படிங்க? அவர் மூணா ஒன்னா, அதாவது மூணுனா மூணு தானே, மூணு எப்படி ஒன்னாக முடியும் நமக்கு தெரியாது, ஆனால் வேதம் வெளிப்படுத்துன்னு நம்ம நம்பணும். அதே மாதிரி இன்னொரு இணைப்பு வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துக்கு வந்த தேவகுமாரன் வந்து தன் முழுமையான மானிடத்தையும் முழுமையான தெய்வீகத்தையும் ரெண்டு இயற்கையும் கொண்ட ஒரு நபராக வந்தார். முழுமையான தெய்வீகமும் முழுமையான மானிடமும் அவருக்குள் இணைக்கப்பட்டிருந்தது. அது எப்படி? அதுவும் நமக்கு புரியாது. நமக்கு எதுதான் புரியும்? அதுவும் நமக்கு புரியாது. மூணாவதாக, மூணாவது போட்டிருக்கிற இணைப்பு தான் அந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற இணைப்பு. அதையாவது புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அது ரகசியம், உங்களுக்கு புரியாது. மிஸ்ட்ரி, மறைந்திருந்த ரகசியம், அது மிஸ்ட்ரி, அது நமக்கு புரியுது. இட்ஸ் மிஸ்டிக்கல் யூனியன் கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மூணும் இந்த இணைப்புகள், இந்த இணைப்பு விசுவாசிக்கும் கிறிஸ்துக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த இணைப்புல அந்த திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு பேரும் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறாங்க. பாருங்கள, முக்கியமான பங்கு வகித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் மூணு தலைப்புல இதை புரிஞ்சுக்க பார்ப்போம். மூணு தலைப்புல, முதலாவது இது ஒரு நித்திய இணைப்பு, ரெண்டாவது இது ஒரு பிரதிநிதித்துவ இணைப்பு, மூணாவது ஒரு ரட்சிக்கிற இணைப்பு. இந்த மூணு தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு இப்படி போட்டிருக்கேன்னா, முதலாவது நித்திய இணைப்பு, அது யார் ஏற்படுத்தினதுன்னா பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் நித்தியத்தில் அவர் என்ன பண்ணார், உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை நேசித்து அந்த நேசத்தினால் நம்மளை தெரிந்து கொண்டு இயேசுவோடு இணைத்து விட்டார். அதை செய்தது யாரு? பிதா, இல்லைங்களா? பிதா அதை செய்தது. ரெண்டாவதாக, அதோடு முடியல, நமக்காக பிரதிநிதியாக குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து அவர் பிதா கிட்ட உடன்படிக்கை செய்து நாம் பாவத்தில் விழுந்த நம்முடைய கிரயத்தை நம்முடைய சார்பில் இருந்து நம்முடைய பிரதிநிதியாக இருந்து நம்ம பாவத்துக்கு எல்லா பரிகாரத்தையும் அவர் செய்து முடித்தார். அது பிரதிநிதித்துவ இணைப்பு, ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன், இன்னொன்று கூட ஃபெடரல் யூனியன் அப்படின்வாங்க. அது செய்தது குமாரன். மூணாவதாக, எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் பிறந்த நாம் சுவிசேஷத்தை கேட்டு பாவத்தில் மறித்திருந்த நாம் உயிர் பெற்று ரட்சிப்பதற்கு காரணம் யாரு? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் நமக்கு உயிர் தந்து இயேசுவோடு ரட்சிப்புல நம்மளை இணைத்தார். அப்பதான் நம்ம உணர்றோம் இயேசுவோடு இணைக்கப்பட்டோம். அது ரிவர்ஸ், கடைசியில நடந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே நடந்தது நித்திய இணைப்பு. அது பிதா செய்திருக்கிறார். அதை பத்தி நம்ம ஒன்னா பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்ப்போமே. நான் கிராண்ட் பாருங்கள, என்னங்க எப்படி அதை செய்யுது, என்னங்க இதை எப்படி சமாளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மைண்டை கொஞ்சம் லெட்ஸ் நித்தியத்தின் காரியங்களில் ஊறப்படுறோம். இங்கே தான் நிம்மதி இருக்கு. இதை பற்றி சிந்திக்கிறீங்க, ஒரு வேற வேலை இல்லையா, இதுதான் பேசிட்டு இருக்காரேன்னு நினச்சிக்காதீங்க. ஆர் பீஸ் இஸ் இயர். நம்ம அலமோதிர வாழ்க்கையில், அலமோதிர காலங்களில், எதுவுமே நிலையில்லாத காலங்களில் நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் வந்து காலத்தால் ஏற்பட்டதில்லை, நித்தியத்தால் ஏற்பட்டது. அதுதான் நம்மளை நிற்க வைக்கும், என்ன நடந்தாலும் நிற்க வைக்கும். பாருங்களேன், நம்மளை பற்றி நித்தியத்திலேயே முடிவு பண்ணப்பட்டிருக்கு. நித்தியத்தில் முடிவு பண்ணுறது, நித்தியத்தில் நான் இருந்தேன்னா என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிறந்தவன் இல்லை நான், நான் நித்தியத்தில் இருந்தேன். எங்கே இருந்தேன்? இயேசுக்குள் இருந்தேன். இயேசுக்குள் என்னை பிதா பார்த்துருக்கிறார், பார்த்து என்னை நேசிச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் நேசம், ஒருத்தரை நம்ம நேசித்தோம்னா எந்த அளவுக்கு நேசிப்போம், ஒருத்தர்கிட்ட நேசிக்கிறோன்னா என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு பார்ப்போம், அவங்களை ஃப்ரெண்டு பண்ணிக்கணும்னு பார்ப்போம். இன்னும் பெண்ணும் ஆணும் இருந்தால் நம்ம லைஃப்பெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு திருமணமே பண்ணிக்க பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நம்மளை எந்த அளவுக்கு நேசிட்டார், எந்த அளவுக்கு நம்மளை அன்பு வச்சார்னா, நம்மளை ஃப்ரெண்டாக இல்லை, மகனாக கூட இல்லை, அதை விட தாண்டி என்னிலேயே நீ ஒன்றா இருந்துரு, என்னிலேயே நீ ஒன்றா இரு, யூ பிகம் ஒன் வித் மீ. ஏன்னா எல்லா நன்மையும் ஊற்று நான் தான், என்கிட்ட வாங்கி உனக்கு ஷேர் பண்ணுறதில்லை, எனக்கு வர்றதெல்லாம் உனக்கே வந்துடும். அந்த தன்னோடு நம்மளை இணைத்து கொண்டார். தட் இஸ் த இட்டர்னல் லவ் ஆஃப் த ஃபாதர். நம்மளை நித்தியத்தில் அவர் நேசித்தார். எபேசியர் 1:3 போட்டிருக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பவுல் கொடுக்கிறாரு. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலையும் நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தான், சகல ஆசீர்வாதங்கள உனக்கு தான், நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உனக்கு ஒரு மாலை போட்டு ரொம்ப இது பண்ண, எலெக்ஷன் இப்போ வருது, எலெக்ஷன் நானா நீயான்னு என்னுடைய எலெக்ஷனை பாருங்க, இட்டர்னல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஐ அம் எலெக்டட் பை காட், எலெக்ட் ஆஃப் காட். பாருங்களேன், வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ், தட்ஸ் மை ஐடென்டிட்டி. நித்தியத்தில் என்னை தெரிந்து என்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார்னா தன்னோடு ஒன்றாக இணைத்து கொண்டார், தன்னோடு ஒன்றாக இணைத்து கொண்டார். நான் நித்தியத்தில் இருந்தேன், என்னக்காக பிதா எந்த அளவுக்கு ஏங்கி என்னை ஏசிச்சிருக்கிறாரு, தன்னோடு இணைத்து கொண்டார்னு பார்க்கிறோம். ஒரு தற்காலிகமான இணைப்பு இல்லை, அங்க நித்தியத்தில் ஏற்பட்ட இணைப்பு வந்து அந்த பந்தம் காலத்தில் எந்த காரியமும் பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த பந்தம் ஏற்பட்டிருக்கு. பாருங்களேன், ஆதாமின் வீழ்ச்சி அதை பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் விழுவாங்கன்னு தெரியாதா? அதுக்கப்புறம் சீர்கட்டு போவாங்க, பாவத்தில் மறித்தவர்களா போவாங்கன்னு தெரியாதா? அதுக்கப்புறம் அவனை ரட்சித்து பாவினால் ரட்சித்தாலும் திருப்பி திருப்பி பின்வாங்கி போவான்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். எஞ்சியிருக்கிற பாவத்தில் எவ்வளோ அவன் விசுவாசி ஆனப்போதான் இருப்பான்னு தெரிஞ்சிருந்த போதும் அந்த காலத்தில் எந்த காரியமும் அந்த இணைப்பு பிரிக்காதபடிக்கு நித்தியத்தில் ஒரு இணைப்பு ஏற்பட்டது. எல்லா பிசாசுகள் ஒன்று சேர்ந்தாலும், ஒரு பியூரிட்டன் சொல்றார், எல்லா பிசாசுகள் ஒன்று சேர்ந்தாலும் எல்லா மனிதர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய பலத்தை மொத்தமாக இந்த பந்தத்தை அறுக்கணும்னு பார்த்தாலும் இயலாம போக அவனால். வாட் கேன் தான் போல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார் சவால் விடுறார் மேல நின்று? வானத்தின் மேலையோ காலத்தின் பூமியின் கீழேயோ பூமியின் மேல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கையா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? அதோடு இல்ல, டைமுக்கு வெளியில போறாங்க, தற்காலிகமோ வரப்போற காரியங்களோ பிற்காரியங்களோ எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியும்? காலத்துல எதுனாலேயும் முடியாது, சிருஷ்டிப்பினால எதுனாலேயும் முடியாது. இட் இஸ் டன் பை த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை தேவன் என்னை நேசித்து அவருக்குள்ள என்னை தெரிந்து கொண்டு விட்டார். நித்தியமான தெரிந்து கொண்டுதல். எந்த சோதனை இந்த உலகத்துல நம்ம சில நேரங்கள்ல அவருக்கு கஷ்டம் வந்துச்சு இயேசு விட்டு போயிட்டாரு, அவருக்கு வியாதி வந்துச்சு இயேசு விட்டு போயிட்டாரு, அது நடக்க முடியுமா? விசுவாசம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு நெவர், என்னானாலும் அவங்கள இயேசு விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆறுதல் யோசிச்சு பாருங்களேன், நத்திங் கேன். சாத்தான் சில நேரத்துல உன்னை நரகத்துக்கு போயிடுவ, நீ போயிருவ, அப்படி போயிருவ, எப்படி போயிருவேன்னு ஏமாத்தி இந்த சத்தியம் அது விரோதமா நிக்கணும். நத்திங் கேன் செப்பரேட்டஸ். ஏற்பட்ட பாக்கியம் ஏதோ பாக்கியம். இந்த இணைப்புனால தான் ஏன்பா நம்மளுக்கு இவ்வளோ அன்பு இவர் மேலே நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கிறோம், நம்ம நடத்தையும் ஒழுங்கில்லை, நம்ம அவரை நேசிக்கிறதே இல்லை, அவரை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் என் மேலே ஏன்பா இவரை இவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னா இந்த இணைப்புனால தான். நீ செஞ்சதுனால இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இல்லை, அவர்கிட்ட ஓடி வரன்றதுனால இல்லை, அவரும் மேலே வச்ச அன்கண்டிஷ்னல் லவ், நிபந்தனையற்ற அன்பு என் மேல வச்சுட்டாரு. அதனால தான் வராரு, அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றாரு வேதத்தில், எனக்கு நீ ரொம்ப அருமையானவன், நீ ரொம்ப நேசிக்கிறவன், என் கண்மணி நீ, உன் கை உன் கா உன் பேரை என் கையில எழுதி வருந்தி வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ எந்திரிக்கிறதும் உக்காடுறதும் படுக்கிறதும் பாக்குற, நீ என்ன சிந்திக்கிறன்னு பாக்குற, உன்னை சுத்தி சூழ்ந்து நேசத்தோடு உன்னை பின்பற்றி வருகிற, உன் மேல அன்பா இருக்கிற. அப்படின்னா அவர் ஏன் சொல்றாரு? ஒருத்தர் சொல்ற மாதிரி நம்ம உணர்ற எந்த பாரமும் அவருக்கு தெரியாமில்லை, நம்ம விடுற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கவனிக்காமில்லை. அவர் பாட்டில கூட போட்டு வச்சிருக்கிறான் ஒரு வசனம் சொல்லு, நம்ம கண்ணீர்லாம் வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறோம், இல்ல அவர் பாட்டில போட்டு வச்சிருக்கிறான். ஏன் நம்ம அழுகுறத கூட ஒருத்தர் பாட்டில போட்டு எவ்வளவு நேசம் மேல இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். த லவ் ஆஃப் கிரைஸ்ட், த லவ் ஆஃப் காட் பாருங்களேன், எந்த அளவுக்கு நேசம். சில நேரங்களில் நமக்கு குழம்பிதான் போகுது, சரி ஆவிக்குரிய இணைப்புன்றீங்க ஆண்டவரே. இங்க ஒண்ணு குறைந்தியரை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒரு கிறிஸ்துவடைய அவயங்களை எடுத்துட்டு போய் ஒரு வேசியோடு இணைக்கலாமா அப்படின்றாரு. அப்பன்னா என் பாடி கூட கிறிஸ்துவடைய இணைக்கப்பட்டிருக்கா? இணைக்கத்தான் பட்டிருக்குது. உன்னால யோசிக்க முடியுமா? என் பாடி இப்ப சில நேரத்துல கொஞ்சம் நாள் இதெல்லாம் அழுவி போயிடும், இதெல்லாம் மூஞ்சியெல்லாம் கருப்பாயிடும், ஒருவேளை எனக்கு முடியெல்லாம் இல்லாம போய் பால்ட் ஆயிடுவேன் நான், இந்த பாடி கூட ஆமா க்ளோரியஸா ஒரு நாள் வரப்போகுது இந்த பாடி. அந்த பாடியும் இணைச்சிருக்கிறார் தன்னோடு. We are members of Christ. Eternal union. Grand Grand truth. Grand truth. காலத்தில் ஏற்படாதது நித்தியத்தில் ஏற்பட்டது. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஏன் என் மேல அவருக்கு இவ்வளவு பாசம்? காலத்தில் ஏற்பட்டதில்ல, என்னால் நான் பிறந்து எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட பாசம், என் மேல அன்பு வந்துருச்சு அவருக்கு. அந்த எலெக்ட் ஆஃப் காட், அதை இவனை நேசிச்சதுனால. எவ்வளவோ அந்த நேசத்தில் அவர் செஞ்சிட்டார், நம்ம வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டார். என்ன செஞ்சாரு? எங்களை தெரிந்து கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லாமல், ஐயோ இந்த புள்ள உழுவுமே, இந்த புள்ள ஆதாமுக்குள்ள விழுந்து பாவத்தில் மரித்தோர்களை போய் அக்கினைக்குள் தீர்க்கப்படுமே, அதனால நான் பிறக்கிறதுக்கு எல்லாம் உலகெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு மீட்பரை நியமித்தார், அவரோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சார். அப்பா இவருக்கு நீ தான் கேரண்டி, அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் நீ தான் செய்யணும், எடுத்துக்கிறியா அப்படின்னா உடனே அவர் ஓகே ஆகிட்டார். இவருக்கு நீ தான் பார்த்து குளோரியில் சேர்க்கணும், இவருடைய சீரழிவானா சரி பண்ணி குளோரியில் சேர்க்கணும். ஒரு உடன்படிக்கை, உடன்படிக்கைனா என்ன, இட்ஸ் அ கேரண்டி, ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை அப்பவே பண்ணார். இது அன்பின் வெளிப்பாடு, இதான் எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம சீரழிவை கடந்த ஒரு நேசம், நம்ம கிருபை அவ்வளோ அருள் இருக்கிறார், அவர் அந்த அளவுக்கு அன்பு செஞ்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம் பாவத்தில் போய் மாண்டு சீர்கெட்ட நிலையில் நாம் இருக்கும்போது, இச்சைகள்லையும் பாவங்கள்லையும் நாம் முழுகி இருக்கும்போது, வேதவசனம் என்ன சொல்லுது, ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். 8 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எந்த அளவுக்கு காட் என்ன நேசிக்கிறாரு, நீ சீர்கெட்டு மோசமாக நரகத்தின் பிள்ளையாக பிசாசின் பிள்ளையாக வாழும் போது, போன வாரம் அந்த பிசாசின் பிள்ளையாக அவன் எப்படி இருந்தான், லேகியோன் மாதிரி, நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். நம்மளால ஏதாவது நம்மள நிலைமை குறித்து செய்ய முடியுமா, ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னால ஒண்ணுமே செஞ்சு வர முடியாது. அவன் அப்படித்தான் இருந்தான், லேகியோன் பேய பிடிச்சு இல்லைங்களா, நமக்கு பேய பிடிக்கல ஆனா பிசாசு கண்ட்ரோல்ல இருந்தோம், ஒண்ணுமே என்னால் செய்ய முடியாது. எவ்வளோ நியூ இயர்ல முடிவு பண்ண, இன்னுமே சிகரெட் குடிக்கூடாது, ஒண்ணுமே செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படி ஒண்ணுமே இல்லாத நிலைமையில் அவர் எனக்காக மரித்தார், அவர் என்ன நேசித்தார். நான் அந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு நேசம் காமிச்சார், காட்ஸ் லவ் பாருங்களேன், கடவுள் என்னை நேசித்தார். பரிசுத்த 2 Timothy போட்டிருக்கு, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. தொடர்ந்து பார்க்கும்போது சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், அதான் சபையுடைய மகிமையை வந்து, இப்போ சபை எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம இட போடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நித்தியத்தில் அவர்களுடைய மகிமை எவ்வளவு பெருசு, அதான் அவங்களுடைய அடையாளம். இன்னுமே இந்த காலம்லாம் முடிஞ்சு பரிபூர்ணம் அடைஞ்சு எவ்வளோ மகிமையாக அவங்க மாசற்று ஒரு குறையும் இல்லாமல் போக போகிறாங்க, அதான் அவங்களுடைய அடையாளம். இது டெம்பரவரி அடையாளம், நம்முடைய அடையாளம் பாருங்களேன், வாட் அ க்ளோரியஸ் ட்ரூத், என்ன ஆறுதல் நமக்கு. இந்த உறவை நம்ம மாற்ற முடியாது. வேதத்தில் வந்து கிறிஸ்டியன்ஸ்ன்னு வந்து 3 போட்டிருக்கு, ஆனால் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா பேர், வேதத்தில் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள், இன் கிரைஸ்ட்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்கிற ஒரு பொருள் மாதிரி இல்லை, இந்த டூல் இந்த பாக்ஸ் அந்த மாதிரி, ஒரு ஆர்கானிக்லி கனெக்டட், என் கையில் வந்து என் உடம்புக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ளே நம்ம கனெக்டடாக இருக்கிறோம். அப்படிதான் வேதம் வந்து இன் கிரைஸ்ட் இன் லார்ட் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 600 சொல்லுதான். எப்பெல்லாம் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துக்குள் வருதோ அது என்ன குறிக்குது, அவருக்கும் நமக்கும் ஏற்பட்ட இணைப்பு. ரொம்ப அழகு என்ன தெரியுமா, கம் இன் டு கிரைஸ்ட்னே எங்கேயுமே இல்லை, இன் டு கிரைஸ்ட்னே இல்லை, எல்லா இடத்துலையும் இன் கிரைஸ்ட் தான் இருக்கு. கிறிஸ்துக்குள் வாங்கினியா, எப்போ பார் நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் இருந்தோம், நம்ம ரட்சிக்கப்படாத போதும் நித்தியத்தின் இணைப்புனால் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ள தான் இருந்தோம். ரட்சிப்புக்கு அப்புறம் இது கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கலாம் ரட்சிப்பின் மூலமான, இன் கிரைஸ்ட் தான் எப்போ, இன் டு கிரைஸ்ட்ன்ற வார்த்தையே இல்லை. ஆனதே ரொம்ப முக்கியம், இதை நாம் பார்த்துக்கிறது பாருங்களேன், என்ன அருமையான பிதாவுடைய அன்பு, நித்திய அன்பு. இந்த அன்பினால தான், இதான் வேர், இதான் ரூட், இதான் ஊற்று, இதனால தான் எல்லா ரட்சிப்பின் செயல்களும் நமக்கு ஏற்பட்டது. அதோட பாதிப்பு தான் மற்ற எல்லாம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் த இட்டர்னல் யூனியன், the salvation, the coming of Jesus Christ, everything happened because of that eternal union. அடுத்ததாக என்ன பேர் சொன்ன, பிரதிநிதித்துவ இணைப்பு இல்லைங்களா, தமிழ் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம், ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன், ஒரு ஃபெடரல் யூனியன், லீகல் யூனியன் அப்படின்னு, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இணைப்பில் என்ன ஆச்சு, நித்தியத்தில் அவர் இணைக்கப்பட்டு, இதுக்கு பல பேருங்கள் இருக்கு, பல தியாலஜிஸ் பல கவர்னன்ட் யூனியன்வாங்க, லீகல் யூனியன், ஃபெடரல் யூனியன், இதில் என்னன்னா இயேசு நித்தியத்தில் இணைக்கப்பட்டது மாத்திரம் இல்லாம அவர் பிரதிநிதித்துவ விதத்திலையும் அவரோடு நாம் இணைக்கப்பட்டுட்டோம். அப்படின்னா பிரதிநிதித்துவம்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? நம்ம இப்ப எலெக்ஷன்ல என்ன பண்ண போறோம், நமக்கு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போறோம். நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தரை ஓட் பண்ணி பிரதிநிதித்துவம், இவர் தான்ப்பா எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம். என்ன எதிர்பார்ப்போம்? அவர் போய் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் சொல்லி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதனோட அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம். ஏன்னா நம்ம தானே அனுப்பிச்சோம், இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் என்ன பேசுறாரோ அவருடைய செயல்களுக்கெல்லாம் பாதிப்பு விளைவுகள் நம்ம சந்திச்சு தான் ஆகும். நம்ம தான் அவர் பிரதிநிதி. அதே மாதிரி ஆதாமினுடைய பிரதிநிதி, அவர் என்ன செஞ்சாரோ அவர் என்ன பேசினாரோ அதனோட விளைவுகள் நம்ம எல்லாரும் சந்திச்சாகணும். அப்படித்தான் ஆண்டவர் பண்ணார். நம்மளுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய பிரதிநிதியாக இரண்டாவது ஆதாமாக கிறிஸ்து வந்தார். அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன? ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை நான் வரேன், அவங்களுடைய பிரதிநிதியா நான் நிக்கிறேன், அவங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை நான் செய்து முடிக்கிறேன் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை செய்து நம்முடைய பிரதிநிதியாக அவர் வந்தார். அதான் பிரதிநிதித்துவத்துல அவரோடு நாம் இணைக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணம் எப்படி பாக்குதுன்னா, நம்மள தனியா அவரை தனியா பார்க்கல, ஒரு பிரதிநிதியும் அவரை அந்த மக்களையும் ஒன்றாகத்தான் நியாயப்பிரமாணம் பார்க்க. அந்த பிரதிநிதி என்ன செய்யறாரோ அதனோட விளைவுகள் அந்த மக்களுக்கும் சேரும். உதாரணத்துக்கு ஒரு லோன் வாங்குறோம்னு வைங்களேன், ஒரு கேரண்டர் கையெழுத்து நம்ம சில நேரத்தில் போடுறோம். அந்த லோன்காரர் வந்து கேரண்டரையும் இவரையும் வித்தியாசமாக பார்க்க மாட்டேன். நீ லோன் கட்டலைன்னா யாரை பிடிக்கிறது? கேரண்டர் பிடிப்பான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஷூரிட்டி கேரண்டராக மாறினார். நம்ம கட்ட முடியாத போது அவர் கட்டுறதுக்கு அதை எடுத்துக்கிட்டார். அந்த பேங்க்கு யார் கட்டினாலும் வருவாங்க இல்லைங்களா? அந்த கேரண்டர் கட்டணும், கேரண்டர் போட்டிருக்கிறார், அவர் கட்டணும். நியாயப்பிரமாணம் அவரையும் நம்மளையும் ஒன்றாக பார்த்தது. அதான் இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ். அவருடைய பிரதிநிதித்துவமாக அவர் என்ன பண்ணாரு? நம்முடைய இரண்டாவது ஆகாதமாக வரும்போது அவருக்குள் நாம் இருந்தோம். எப்படி? ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தோம். அவர் பிறக்கும் போது அவருக்குள் நாம் பிறந்தோம். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஏங்க ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? உங்ககிட்ட தான் பாவம் இல்லையே. அவர் என்ன சொன்னார்? எல்லா நீதியும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய மக்களின் சார்பாக. ஐ எம் நாட் எ பிரைவேட் பர்சன், நான் ஒரு தனியா மனிதன் இல்லை, நான் ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், எல்லா நீதியும் நிறைவேற்ற வந்திருக்கிறேன், என்னுடைய மக்களுக்காக நான் எடுப்பேன். எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றினார். அதனால தான் அவர் வந்தாருன்னு பார்க்குறாரு. மார்க்கு மத்தேயு லூக் எல்லாம் படிக்கும்போது தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு கதை இல்லை, எப்போ நடந்த கதை இல்லை, என்னுடைய அடையாள கதை, எனக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை கதை. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கும், நைட் அண்டே அதை படிக்கணும்னு இருக்கும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் அப்படி வரும். ஏன் கதை, ஏன் அடையாளம் அது? நான் இன்னைக்கு வாழ்றது அடையாளம் இல்லை, எனக்காக என்ன செஞ்சா இருப்பாரு? ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரி இல்லை, என்னுடைய உண்மையான அடையாள கதை அது. அது அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்ம படிக்கணும். எனக்கு கிடைச்ச நீதி, எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு அந்த வாழ்க்கையின் மூலமாக நித்திய இணைப்பில் அவருடைய தெரிந்து கொள்ளுதல்ல நமக்கு ஒரு பழைப்பு இருந்துச்சு, அங்க நமக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. பிரதிநிதித்துவ இணைப்பில் அந்த உடன்படிக்கையில் நமக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. அந்த உடன்படிக்கையில் அவரோடு இணைக்கப்பட்டோம். கிறிஸ்து வந்து அந்த உடன்படிக்கை செய்து நம்ம மேல இருக்கிற அன்பை அவர் காமிச்சார். பாருங்களேன், எந்த அளவுக்கு பாவம் செஞ்சு எந்த அளவுக்கு ஆதாம்ல விழுந்து எந்த அளவுக்கு சீர்கட்டு போவோம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தார். எவ்வளவு பாவத்தை அவர் சுமந்து கெத்தமன தோட்டத்துல அவர் வந்து அதை தாங்க முடியல, முடியலப்பா, முடியலன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுமையானவங்க பாவிகள் அக்கிரமக்காரர்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு அவர் வேதனை அதை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கையில் நமக்காக நம்ம கடனை கட்டுறதுக்கு அவர் ஏற்றுக்கொண்டார். பிரதிநிதியாக அது எல்லாத்தையும் கட்டி நீ தேவ நீதியை திருப்தி செய்ய அவர் ஏற்றுக்கொண்டார். அதை செய்ததுக்கு காரணம் எபேசியர் 5:21 என்ன சொல்லுது? கிறிஸ்து நம்மளை அன்பு கூர்ந்து தம்மை தாமே நமக்கு கொடுத்தார். முதல்ல அன்பு கூர்ந்தார், அதுக்கப்புறம் தம்மை தாமே நமக்கு கொடுத்தார். இந்த ஒரு பிரதிநிதித்துவத்துல தான் அவருடைய மரணத்தின் வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வந்து சேருது இல்லைங்களா? இன்னைக்கு கம்யூனியனை கொண்டாடுறோம், அவர் நமக்காக மரித்து நமக்கு செய்த தியாகத்தை நம்ம கொண்டாடுறோம். அதன் ஆசீர்வாதங்களாக நமக்கு வந்து சேர்ந்ததுக்கு காரணம் என்ன? இதனால தான் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது எப்படி நமக்கு ஏற்படுது? இயேசு உயிரிடும் போது அவர் மரிக்கும் போது நாமளும் மரித்தோம். 2 Corinthians 5:14 சொல்லுது. இயேசு உயிர் செல்லும் போது நாமளும் அவரோடு உயிர் செல்லணும்னு எபேசியர் 2:5 சொல்லுது. அவர் பரலோகத்தை ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாகத்தில் உட்காரும் போது நாமளும் அவரோடு உட்கார்ந்தோம்னு எபேசியர் 2:6 சொல்லுது. அவரோடு உன்னதங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம்னு சொல்லுது. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? இந்த யூனியன் நடத்தும் ஏன்னா அவர் நம்முடைய பிரதிநிதியாக அவருக்குள் நாம் இருந்தோம், அதை நமக்கு நிறைவேற்றி அவர் முடித்தார். பாருங்களேன், நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் அவருடைய தலை அவர் நமக்கு பட்ட பாடுகளில் மிகுந்த நமக்கு கருத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. நம்முடைய சார்பாக செய்த தியாகம், நம்முடைய சார்பாக செய்த தியாகம் அவர் முடிந்தது. கிறிஸ்தவம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் வந்து பிரதானமாக நான் என்ன செய்கிறேன், நான் என்ன சாதிச்சேன்றதுல இல்லை விஷயம். நான் என்ன பண்ண பாருங்க, இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கு, அதுல இல்லை விஷயம். கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார், இட்ஸ் அ ஃபினிஷ் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, எனக்கு அது முதல்ல கேட்டவுன்னா ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. இட்ஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு. எனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். நான் அதை நம்பி வாழ வேண்டியதுதான். அதனால முடிஞ்சிருச்சு எல்லாமே. நான் ஒன்றும் தேர் இஸ் நத்திங் டு ப்ரூவ். நான் ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை. பாருங்களேன், எல்லாத்தையும் அவர் சாதிச்சுட்டார். நான் இனிமேல் இந்த நிலைமை கிறிஸ்துக்குள்ளே எனக்கு இருக்கிற அடையாளம், நான் ஒரு பாஸ்டர் ஆன பிறகு எனக்கு கிடைக்கிறது இல்லை. நான் ஒரு பரிசுத்த மாசத்தில் முழுமையாக பூர்ணப்பட்ட பிறகு எனக்கு கிடைச்சதில்லை. அவரை விசுவாசித்த உடனே எனக்கு கிடைச்சிருச்சு. ஐ ஆம் பர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட், ஐ ஆம் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். இல்லைங்களா, எவ்வளோ சந்தோஷம். யோசிச்சு பாருங்களேன், தான் இட்ஸ் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். அவருக்குள் நாம் கொலோசியர் 2:10 படிங்களா.
மேலும் சகல சுவைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறீர்கள்.
பரிபூர்ணம் ஆக போறீர்கள் இல்லை, யூ ஆர் கம்ப்ளீட், ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருக்கிறேன். நான் என்ன பார்த்து பார்த்தே சோர்ந்தது வாழ்றது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம்னா இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் எனக்கு ஏற்பட்டது என்னன்னு பார்த்து அவர்கள் நம்பி வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதில் தான் நமக்கு ஆனந்தம் இருக்கு. நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்குள்ள எப்போ பார் வெறுமை தான் இருக்கும், எப்போ பார் சோர்வு தான் இருக்கும். அதில் இல்லை, கிறிஸ்தவ விசுவாசம்ன்றது என்ன, இன்னொருத்தர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. அவருடைய தகுதி இல்லை, அவர் நமக்கு என்ன செஞ்சாருன்றது இல்லை, அவரு கிடைக்கிறக்கு அவர் என்ன மன்னிப்பாருன்றது இல்லை, அவருடைய இறக்கத்தில் அவருடைய மன்னிக்கிற தன்மையில் நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. தட்ஸ் வாட் கிறிஸ்டியன் லைஃப் இஸ். புரியுதுனா, ஃபேத்னா அதான். ஓகே, எல்லாமே இதில் பிரதிநிதித்துவ இணைப்பு. ஆனால் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, கிறிஸ்தவமே இப்போ ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிருக்கிறது எதுக்குன்னா, பர்டிகுலர் ரிடம்ஷன் அண்ட் ஜென்ரல் ரிடம்ஷன். வாங்க, ஏசு எல்லாருக்காகவும் மறித்தாரா இல்லை ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மறித்தாரா அப்படின்னா அவங்கக்கிட்ட முதல்ல என்ன கேட்கணும், இயேசுக்குள் இணைக்கப்பட்ட சத்தியம் முதல்ல படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பேசலான்னு. ஏன், இது இல்லாமல் ஒன்றுமே இப்போ புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் பேசிஸ். இயேசுக்குள் யார் யாரெல்லாம் நித்தியத்தில் இணைக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து மரித்தார். அது டெஃபினட் அட்டோன்மெண்ட். என்னுடைய ஒவ்வொரு பாவத்துக்காகவும் அவர் மரித்தார். மரித்து ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தலை, இவன் பொழைச்சா பொழக்கிட்டோன்னு. அவர் மரித்தவங்க எல்லோருமே நிச்சயமாக பரலோகத்துக்கு போவாங்க. இட்ஸ் அ டெஃபினட் அட்டோன்மெண்ட். யூனோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அபவுட் கிரைஸ்ட் டெத். Lot of people say, you know, the whole Christianity is divided into two, Calvinism and Arminianism. Arminians say Christ died for the entire world, but Calvinists say Christ died only for the elect. Initially when I heard that, I thought it's a heresy. How can you say that? What about all the people? But only when you understand the union, believers union with Christ, you will understand the truth. You know, I was talking to one of the new brothers. We know, you know, most of this theology of today's church is built on out of context references. You take a verse there, you take a verse here, you take a verse here and build your truth. No, that's not the truth. You'll have to systematically read the word of God and then you get the full picture. So then you look at the union, believers union with Christ, you understand Christ can only die for the elect. And it's a definite atonement for whoever Christ died. He definitely died for each of their sins. And each of them for whom Christ died, they will definitely go to heaven. That's a definite atonement. It's not a possibility for the entire world. Whoever comes, they can come. No. Christ died for a definite people and those definite people will go to heaven. That's why there is glory. That's why there is a magima. He died for me. 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 தான் டெஃபினட் அட்டோன்மெண்ட். பொதுவானது இல்லை. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் அவர் சரீரத்தில் பாடுபட்டார், வியாகுலப்பட்டார், வேதனைப்பட்டார். அதை நினைக்கிறோம். அடுத்ததாக ரட்சிக்கிற இணைப்பு. நித்திய இணைப்பு பிதானால் ஏற்பட்டது, பிரதிநிதித்துவ இணைப்பு குமாரனுடைய ஊழியத்தினால் ஏற்பட்டது, ரட்சிப்பின் இணைப்பு யாருனால் ஏற்பட்டது? அது பரிசுத்தாவின் கிரியை. பாவத்தில் நாம் மரித்திருந்த போது, சுவிசேஷம் நாம் கேட்ட போது, இயேசு சுவிசேஷத்தின் பரிசுத்தாவி அதை பயன்படுத்தி நமக்குள் ஜீவனை தந்து இயேசுவோடு அனுபவபூர்வமாக நம்மளை இணைத்தார். அப்பதான் நமக்கு அனுபவமே ஸ்டார்ட் ஆகும். இப்ப எல்லாம் அனுபவம் அனுபவம் அனுபவம்ன்றாங்க. அனுபவத்துக்கு முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கு பாருங்களேன். நம்ம அனுபவம் ஸ்டார்ட் ஆகுறது லாஸ்ட்ல. அனுபவம் அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அவர் உயிர்த்தல் நம்ம கொடுக்கும் போது, மறுஜன்மம் கொடுக்கும் போது என்ன ஆகுது? நம்ம பாவ நிலைமையை உணர்றோம். நம்ம எவ்வளவு சீர்கட்டவங்கன்னு உணர்றோம், மோசமா இருக்கிறோமோன்னு உணர்றோம். அப்பதான் நமக்கு அந்த மறுஜன்மம் தான் நம்ம விசுவாசிக்கும்படிக்கு, மனம் திரும்பும்படிக்கு நமக்கு திறமையை ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் கிருபை, நம்மனால் ஆனது அல்ல. இது கிருபை தான் நமக்கு ஏற்பட்டுச்சு சரிங்களா. இல்லைன்னா பிணம் தான் நம்ம நடமாடுற பாடி, வாக்கிங் கார்ட்ஸ். இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட் நமக்கு உயிரை கொடுத்து, மறுஜன்மத்தை கொடுத்து நமக்கு கொண்டு வந்தது. அது பரிசுத்தாவி ஏற்படுத்தது பாருங்களேன். அது வந்து அது ஏற்பட்ட உறவு தான் பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு, ரொம்ப அந்யோன்யமான இணைப்பு. அங்கதான் பாக்குறாரு அந்த பரிசுத்தாவி எப்படி ஏற்பட்ட இணைப்பில் கிறிஸ்து நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ற. ஏன் இந்த மாதிரி ஃபீலிங் நமக்கு அவருக்கு, நமக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா நம்ம அந்த அனுபவபூர்வமா இருக்காதுனால. ஆனா அவருக்கு இருக்கு நம்ம மேல, அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்கு நம்ம மேல, ரொம்ப இது இருக்குது. நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. ஓகே, நம்ம ஒரே ஒரு காரியத்தை பயன்பாடுக்கு பார்த்து நம்ம பள்ளிக்கு போவோம். இதை பற்றி ஏற்கனவே படிக்கும்போது வேறு விதமாக படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ரெண்டு விதமான இணைப்புன்னு சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சும்மா ஒரு குறித்து வச்சு பார்க்கலாம். ரெண்டு விதமாக இதை பிரித்தோம். த பிலீவர்ஸ் யூனியன் வித் கிரைஸ்ட். இங்கிலீஷில் நான் சொல்ல போனால் சப்ஜெக்டிவ் யூனியன் அண்ட் அப்ஜெக்டிவ் யூனியன் அப்படின்னு. ஒரு நம்மளுடைய நிலைமை இதான் பொசிஷனல் யூனியன். நம்முடைய நிலைமை இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்ட நம்முடைய பொசிஷனல் யூனியன் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன் அப்படின்னு நம்ம படித்தோம். ஒன்று வந்து நம்ம இதான் நம்மளுடைய நிலைமை, ஆனால் அதை நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவபூர்வமான இணைப்பு. வி நீட் டு ஹாவ் எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன். ஆல் திஸ் ஹேப்பன்ஸ், ஆல் தீஸ் ஆர் அன்டினாயபிள் ஃபேக்ட்ஸ், த ட்ரூத்ஸ், அன்சேஞ்சிங் ட்ரூத் த வேர்ட் ஆஃப் காட் ரிவீல்ஸ் அபவுட் அவர் பொசிஷன். This is our position. This is the identity. Who am I in Christ? I was loved by God even before the creation. And I was elected and united to Christ in the eternal union of God. And Christ, Jesus Christ, as a federal head, as a representative head that came and finished his work on my behalf. And the Holy Spirit, with the Holy Spirit's ministry, I was savingly united to Christ by regeneration, new birth, faith and repentance. இதான் நம்முடைய நிலைமை, இதான் நம்முடைய நிலைமை. இதை நாம் எப்படி அனுபவிப்பது? நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இதை அனுபவிப்பது? முதலாவது, நீங்கள் அவிசுவாசியாக இருந்தால் நான் எப்படி அறிஞ்சுக்கிறது ஆண்டவர்கிட்ட நான் நிச்சயத்தில் இணைக்கப்பட்டேன்னா? எப்படி அறிஞ்சுக்கிறது? நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஆர்டராக தான் பார்க்கணும். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும். அதான் உங்களுடைய கடமை. அதான் ஒரு பாவியாக எனக்கு இருக்கிற கடமை என்ன? இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய முதல் கடமை, ஒரு பாவியாக நான் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும். அதான் என்னுடைய மிகப்பெரிய கடமை. நான் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசுவோடு இணைக்கப்படுறேன். எந்த பாவியும் இயேசுவால் இணைக்கப்படாமல் அவன் மனம் திரும்பி விசுவாசிக்க முடியாது. நம்ம அதை ரிவர்ஸாக பார்க்கறத விட பாவியாக இருக்கும்போது நான் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும். அப்படி தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் நித்தியத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அஸ் அன்பிலீவர், ஹவு டு ஐ நோ ஐ எம் யுனைடெட் டு கிரைஸ்ட்? ஹவு டு ஐ நோ ஐ எம் இட்டர்னலி யுனைடெட் டு கிரைஸ்ட்? பிஃபோர் வி ஆஸ்க் தட் க்வெஸ்சன், அவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வி ஹாவ் டு ஒபே த பேசிக் ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஆஃப் த காஸ்பிள். த காஸ்பிள் கமாண்ட் தட் வி பிலீவ் அண்ட் ரிப்பென்ட். ரிப்பென்ட் அண்ட் பிலீவ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பை ரிப்பென்டிங் அண்ட் பிலீவிங் வி நோ தட் வி ஹவ் யுனைடெட் டு கிரைஸ்ட். Right? That's the first. As an unbeliever, I can know. ஒரு அபியஸ் விசுவாசியாக முதல்ல ஆண்டவர் அறியும் போது ஆனந்தமோ சமாதானமோ பேரின்பமோ அவருடைய ஆறுதலோ எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் போக போக அது தொடர்ந்து நம்மக்கிட்ட இல்லையே. ஏன் இயேசுவோடு இருக்கிற இணைப்பை நான் தொடர்ந்து அனுபவிக்க மாட்டேன்றேன்? அதை நான் எப்படி அனுபவித்தது? இப்போ அதான் கம்யூனியனுக்கு வரும். அப்படி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கம்யூனியன். கம்யூனியன் என்ன? உள்ளான ஒரு உண்மைக்கு வெளி அடையாளம். இயேசுவோடு எனக்கு இருக்கிற அடையாளம் இணைப்பு அவரோடு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெலோஷிப் எவ்ரிடே, அதுக்கு ஒரு பெரிய அடையாளமாக நான் இதில் வந்து பங்கு பெறுகிறேன். இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் இல்லைங்களா. அதை நான் பங்கு பெறும்போது இயேசுக்கும் எனக்கும் இணைப்பு இருக்கிறதா, அதை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? முதலாவது நான் சொன்ன மாதிரி இயேசுக்கிட்ட எனக்கு இருக்கிற அடையாளத்தை நம்ம அறிஞ்சு அவருக்குள்ள சகல பரிபூர்ணமும் இருக்குன்னு அறிஞ்சு கொலோசியர் 2:3 என்ன போட்டிருக்கு, அவருக்குள் ஞானமும் அறிவும் என்பவர்களுடைய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவருக்கு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றது, நம்ம எப்படி வாழ்றதுன்னா, நாம் ரொம்ப சிம்பிளா நாம் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தோமோ அதே நிலைமையில் நாம் தொடரணும். அப்படின்னா அதே நிலைமையில் பாவத்தில் இருக்கணும்னு இல்லை, நாம் எப்படி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு வந்தோமோ மனம் திரும்புதலோடு வந்தோமோ அதில் நாம் நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். இங்கே தான் பின்வாங்கி போகிறது, இங்கே தான் சோர்ந்து போகிறது, எல்லாமே வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கம்யூனியன். இந்த கம்யூனியன் வந்து இயேசுக்கிட்ட நம்மளை நடக்கிறதுக்கு, இன்னும் நெருங்கி நடக்கிறதுக்கு நம்மளை ஊக்கப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். எப்படி ஊக்கப்படுத்துறது? இயேசுக்குள்ள சகல பரிபூர்ணமும் சகல கிருபையும் எனக்கு தேவையான பொக்கிஷம் எல்லாமே இயேசுக்கிட்ட இருக்குது. தேவ மக்கள் அதிலிருந்து விசுவாசத்தின் மூலமாக உறிஞ்சி வாழ்வதின் மூலமாக தான் வாழ முடியும். கிறிஸ்துக்குள்ள நம்ம வரோம், தொடர்ந்து அதை எப்படி அனுபவிக்கிறது பாருங்கள். கொலோசியர் 2, தெய்வத்தின் சகல பரிபூர்ணமும் இருக்குன்னு சொன்ன அதே கொலோசியர் என்ன சொல்லுது 2:6, As you have therefore received Jesus Christ, so walk in him. ஆகையால் நீங்கள், கொஞ்சம் வசனங்களை வார்த்தைகளை விட்டுற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அந்தபடியே அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க இயேசுக்கு? அவரை விசுவாசிச்சு, அவர் மேல் விசுவாசம் வச்சு மனம் திரும்பி அவர் மேல ஏற்றுக்கொண்டி அதன்படி நடந்து கொள்ளுங்கள். 1 Peter 2:4, டு ஹூம் கமிங் ஆஸ் அன் டு லிவிங் ஸ்டோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல அவ்வளவு நல்லா வரல. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுன்ற வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துகிட்டு இருக்கிறவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசிகளா நம்முடைய கடமை என்ன? விசுவாசிகள்னா இயேசு கிட்ட எப்பொழுதும் வருகிறவர்கள். ஒரு நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்றது இல்லை இயேசு கிட்ட, எப்பொழுதும் தொடர்ந்து வரணும், தொடர்ந்து வரணும். அப்போ தாங்க கிறிஸ்டியன் லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், அப்போ தான் மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி? ஒவ்வொரு தடவையும் நம்முடைய மிகுந்த ஆழமான தேவைகளுக்கு பரிபூர்ணம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம வெறுமையா ஃபீல் பண்ணும் போது அவருடைய நிறைவை நாடி வர்றது, நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலத்தை நாடி வர்றது, நம்முடைய பாவத்துல பின்வாங்கி போயிருந்தோம்னா அவர் மன்னிக்கணும், நம்மளை கழுவணும், சுத்திகரிக்கணும்னு வர்றது. பின்வாங்கி போனா மனம் திரும்பி, ரெவலேஷன்ல சொல்ற மாதிரி முதல் கிரியைகளை நீ விட்டுட்ட, நீ மனம் திரும்பி வா, உனக்கு நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட கம்மிங் கம்மிங் பிலீவர் இஸ் நாட் சம்படி ஹூஸ் கம் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் ஓவர், இஸ் அ பர்சன் ஹூ கீப்ஸ் கம்மிங் டு கிரைஸ்ட் ரெகுலர்லி. தட்ஸ் ஹவ் வி எக்ஸ்பீரியன்ஸ் த யூனியன் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். லைக் வி எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியலி டியூரிங் அவர் சால்வேஷன், த ஜாய் அண்ட் த பீஸ் அண்ட் த இட் வாஸ் க்ளோரியஸ். வை டு வி மிஸ் தட் நவ்? இட்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ரெகுலர்லி கம் டு ஹிம். எ பிலீவர் இஸ் ஒன் ஹூ கீப்ஸ் கம்மிங் டு ஹிம், கம்மிங் டு ஹிம், coming to him, and he abides in Christ. There is another verse that talks about John 15:4, abide in me, ennil nilaithirungal ungalil naan nilaithirpen, appozhudhu enna nadakkum, neengal adhiga kanigalai kodupeergal, ennai andri ungalal or no ukkare oru paisa samadhanam ungitta irukkar. ஆண்டவரே நிம்மதியே இல்லையே, சமாதானமே ரொம்ப பெருமையா இருக்கு, போர் அடிக்குதுன்னா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நீ கிறிஸ்துக்கு வெளியே இருக்க, அவரில் நிலைத்திரு, அவரை அன்றி உங்ககிட்ட ஒன்றும் இருக்காது. தட்ஸ் ஹவ் வி எக்ஸ்பீரியன்ஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் யூனியன். வி ஹேவ் திஸ் கிரேட் பொசிஷன், வி ஹேவ் திஸ் கிரேட் ஐடென்டிட்டி வித் கிரைஸ்ட். ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை டே டு டே லைஃப்? ஐ கீப் கம்மிங் டு கிரைஸ்ட் இன் ஃபேத். ஐ நோ தட் ஐ ஆம் நத்திங், ஐ ஹவ் எம்ப்டினஸ், எனக்குள்ள வெறுமத்தான் இருக்குது, எனக்குள்ள ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்குள்ள சகல பரிபூர்ணமும் இருக்கு, அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட தொடர்ந்து வருவதனாலேயே அந்த அனுபவத்தை நாம் பெறுகிறோம். இதனோட குறிக்கோள், இந்த பொசிஷனல் யூனியனுடைய குறிக்கோளே நம்ம அனுபவபூர்வமாக அதை அனுபவிக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் ப்ராக்டிக்கலாக பார்த்து சில காரியங்கள் முடிப்போம். ஏன் சில நேரங்களில் நம்ம வர்றது இல்லை? சில நேரங்களில் வந்து அவிசுவாசம் தான். ரட்சிக்கப்படும் போது நமக்கு என்ன இருந்துச்சு? எனக்கு ஞாபகம் இருக்கு, இயேசு நான் மன்னிக்கிறாராமே, நம்மளை மாத்திடுறாராமே, புது மனுஷனா மாத்திடுறாராமே, என்னை போல திருடன் அவர் மாத்துவாரா, நான் எவ்வளவு மோசம், நல்ல இந்து ஃபேமிலியில நான் வர முடியுமா, அதெல்லாம் மாறினா பைபிள்லாம் ரொம்ப ஒழுங்கா படிக்கணும் அப்படிலாம் இருக்கணும், நான் வரவே முடியாதுன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது முடியாது, அவர் என்ன மாற்ற மாட்டாரு யாரும் மாத்தினாலும். ஆனா பரிசுத்தாவி நமக்கு விசுவாச கொடுத்த உடனே எவ்வளவு சிம்பிளா வந்துட்டோம். என்ன பார்க்கறத விட்டுட்டு அவரை பார்த்து அவர்னால முடியும், அவர் என்ன ரட்சிக்க முடியும்னு வந்துட்டோம். அதே மாதிரி தான் ஒரு அவிசுவாசியா நான் இவ்வளவு மோசம் அவ்வளவு மோசம் அதை இதேன்னு பார்த்துக்கிட்டு இல்ல, அவருடைய இரக்கத்துல விசுவாசம் வச்சு, அவருடைய கிருபையில விசுவாசம் வச்சு, இவ்வளோ என்ன நேசிச்சு என்னை இணைத்து கொண்டவர் என் மேல, சில நேரங்கள் அவரை நம்மள பின்வாங்கி சோர்ந்து போனாலும் திருப்பி அவ்வளோ இறக்கம் உள்ளவர் காட்டுறதுக்கு நம்மள அப்படி ஒரு விட்டுறலாம் பாருங்களேன். எவ்வளோ தடவை திருப்பி வந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்து, நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்து, நான் இவ்வளோ மோச ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுவாரா, இவ்வளோ பயங்கர ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னா பாருங்களேன். ஒரு வசனம் ஒன்று கொரிந்தியர் 1:9 நம்முடைய தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம எதுக்கு ஆண்டவர் அழைத்தாரா? இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. யார் நம்பலாம்? நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்பலாம். ரட்சிக்கப்பட்டோம், எவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறோமே அப்படின்னா இது எந்த சபைக்கு எழுதுனதுன்னு ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்குது. எந்த சபைக்கு எழுதினாரு? அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்ததை விடுங்க, எப்படி இருக்கிறாங்க இப்போ? பிரிவிகளும் பெருமையும் ஆங்காரமோ பாவமோ அந்த நிலைமையில இருக்கிற சபைக்கு அவர் எழுதுறார். நம்ம நிலைமை இல்லை பிரச்சனை, இயேசுடைய கிருபை இயேசுடைய தயவு அவர்கிட்ட ஓடி வரணும். விசுவாசத்துல என்னை ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே, அவர்கிட்ட ஓடி வரும்போது அவர் பாவிகளோடு தான் ஐக்கியமா இருக்க விரும்புறார் சரிங்களா. இது இது உண்மையுள்ள வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்கவே வந்தார், பிரதான பாவியமான. பாவத்தில் அவருக்கு ஐக்கியம் இல்லை. ஆனால் அந்த சீஷர்களை நினச்சி பாருங்களேன், அவர் உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப பரிபூர்ணம் ஆயிட்டாங்களா, பர்ஃபெக்டாக ஆயிட்டாங்களா? இல்லை, அவங்ககிட்ட எவ்வளோ குறை இருந்துச்சு. ஆனால் யோவானை பார்த்தா கம்யூனியில் எங்கே இருக்கிறாரு? இயேசுடைய மடிமையில படுத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அவரோட ஐக்கியம் போது நம்முடைய பரிபூர்ணத்தை அவர் கேட்கல, நம்முடைய உடஞ்ச தன்மையை நிலைமையை அறிஞ்சு, ஆண்டவரே என் பாவத்தை நான் உணர்றேன், நான் உன்ன மாதிரி ஆளுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். I want to be in fellowship with you. உன்னோடு நெருங்கித்தான் இருக்கணும். என்னுடைய நெருக்கத்தினால தான் அந்த பாவத்தை நீ மேற்கொள்ள முடியும். கம் டு மீனா ஒரு தடவை வர்றது இல்லை, எப்பவும் வளர்ந்துருச்சு. ஆகவே இந்த கம்யூனியனுக்கு நம்ம வரும்போது இதை நம்ம மனசில் வைத்துக்கொள்ளுவோம். இயேசுடைய பெரிய தயவு காருண்யம், அது உற்சாகமாக இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு இருக்கிற யாரு? பிரதான ஆசாரியர். அவரை பத்தி போட்டிருக்குது, இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர். அவர் பிரதான ஆசாரியர்னா நம்மள ரொம்ப அவருடைய பரிதபிக்கு முடிவே கிடையாது. எத்தனை தடவை வரியேன்னு இல்லை, நீ வந்தீனா, என்கிட்ட வந்தி விசுவாசத்தோடு, எவ்வளோ தயவு உனக்கு இருக்க ஆண்டவரே, மன்னிக்க பெருத்துள்ள ஒரு ஆண்டவரேன்னு வரும்போது முடிவில்லாத பரிதவிக்கு உள்ள பிரதான ஆசாரியர் நம்மளோடு பரிதவிப்பார். அவருடைய வேலை அது, அது அப்படி அவர் இருப்பதுனால் நம்ம என்ன செய்யணும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். இரக்கத்தை பெறவும்னா என்ன? நம் மனசாட்சி சில நேரங்களில் நம்ம குற்றத்தில் பாவம் நம்மளை அராஸ் பண்ணுறதுனால மனசாட்சி ரொம்ப குற்றப்படுத்தலாம், ரொம்ப வேதனைப்படுத்தாது. விடுதலை எங்கே இருக்கு? இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். ரட்சிக்கப்படாததுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஃபவுண்டன் ஆஃப் கிளென்சிங், சுத்திகரிக்கிற ஊற்று அதான். இன்றைக்கும் நம்ம வரும்போது ஆண்டவரே நான் பாவி, பின்வாங்கி போயிருக்கிற பாவி, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு அறிக்கையிட்டு அவர்கிட்ட வரும்போது, ஃப்ரெஷ்ஷாக அவர் ரத்தத்தில் விசுவாசம் வச்சு வரும்போது நம்மளை சுத்திகரித்து பாவ மன்னிப்பின் ஆறுதலை சந்தோஷத்தை அவர் இன்னி கொடுக்க முடியும் பாருங்களேன். அவர் அப்படி இருப்பதுனால் இரக்கத்தை பெறவும். இறக்கம் என்ன செய்யும்? நம்ம பெரிய ரிலீஃபை கொடுப்போம். ஏற்ற சகாயத்தில் சகா, ஏன்னா ஏற்ற சமயத்தில், சோதனை வர நேரத்தில், பிரச்சனை வர நேரத்தில், நமக்கு தேவையான நேரத்தில், இப்போல்லாம் பேசிடலாம், இப்போல்லாம் பண்ணிடலாம், ஆனால் சோதனை வர நேரத்தில் உழுந்துடுறோமே அப்படி இல்லை. ஏற்ற சமயத்தில் அந்த நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். உனக்கு கிருபை அவர் வேணுமா? இந்த வேலையை விட்டு போகும்போது உனக்கு சோதனை வரும்போது, அது வரும்போது அவர் கிருபை உன்னை காப்பாற்றணுமா? அதை பெறவும். நாம் என்ன செய்யணும்? தைரியமாய் கிருபாசனத்தந்தை சேர கடவோம். அவர் வந்திருக்கிறார், நம்மளை பார்க்கறத விட்டுட்டு அவர் எல்லா கிருபையோடு நம்மளை அழைக்கிறார். எல்லா கிருபையோடு வாங்க வாங்க, உங்களுக்கு எல்லா தெய்வீகத்து பரிபூர்ணத்துக்கும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்கிறார், கிறிஸ்ட் வாஸ் நாட் ஜஸ்ட் கிவன் ஆன் ஆர் பிஹாஃப். பாருங்களேன், அவர் ஒரு கோட் ரொம்ப இதாக இருந்துச்சு, அதை ஒன்று படிச்சுட்டு நம்ம முடிப்போம். கிறிஸ்து வந்து நம்மளுக்காக கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் நமக்குன்னே கொடுக்கப்பட்டுட்டார். ஹி வாஸ் கிவன் ஃபார் அஸ் நமக்காகவே கொடுக்கப்பட்ட, தம்மைத்தாமே கொடுத்தாருன்னா அவரை வந்து நம்ம சாப்பிடலாம், குடிக்கலாம், அவருக்கு நமக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட போய் மன்றாடலாம், அவர்கிட்ட நெருங்கி இருக்கலாம். ஹி இஸ் கிவன் ஃபார் அஸ் பாருங்களேன். அதனால தான் அந்த பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகையில என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடை எடுத்து ஒரு பாகம் உடம்பு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணி அதனால பலம் பெற்று அதனால ஆறுதல் பெற்று உறுதி பெற்று அவங்க வாழ்வாங்க. வி கேன் ஃபீட் ஆன் கிரைஸ்ட், வி கேன் ஃபீட் ஆன் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இஸ் கிவன் ஃபார் அஸ், இஸ் கிவன் ஃபார் அஸ். கிரைஸ்ட் இஸ் மைன், என்னுடையவர் அவருன்றதை நினைத்து நாம் இதில் பங்கு பெற வருவோம். ஆண்டவர் வீட்டில் ஏற்ற சமயத்தில் கிடைக்கிற சகாயம் கிருபை நமக்கு கிடைக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த சத்தியங்களை எவ்வளவு பேசினாலும் இதை ஒரு குறையோடு முடிக்க முடியலையே, முழுமையா சொல்ல முடியலையே, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லலையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு தான் இதை முடிக்கிறோம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற ஆறுதல் ஆவியானவர் சபையை கட்டுகிறார். இந்த பலவீனமான வார்த்தைகளை பலவீனமான மனுஷனையும் கொண்டு சபையை கட்டுகிறார் என்றதை நம்பி ஆண்டவரே, உங்களுடைய மக்களை உம்மோடு இணைத்து இருக்கிறீர். அந்த அனுபவபூர்வமான இணைப்பை உணரும்படிக்கு இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும் போது நாங்கள் எல்லோருமே விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற உதவி செய்யும். யாருமே எங்களுடைய நிலைமையை பார்த்து சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்காமல் உங்களுடைய தயவை கிருபையை இரக்கத்தின் மேல் விசுவாசித்து வைத்து எத்தனை தடவை வந்தாலும் மன்னிக்கிற கிறிஸ்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிற, எங்களுடைய மனசாட்சியை விடுதலை ஆக்கி பாவ மன்னிப்பின் ஆறுதலை சமாதானத்தை கொடுக்கிற எங்களோடு இணைக்கப்பட்ட கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறாரே, ஏற்ற சமயத்தில் கிருபை தர கிறிஸ்து இருக்கிறாரேன்னு ஓடோடி வர கிருபாசனத்துக்கு தைரியத்தோடு வர நாங்கள் எல்லோரும் உதவி செய்யும். எங்கள் குற்றங்களை பாவங்களே ஆண்டவரே பின்வாங்குதலை மன்னித்து இந்த பந்தியில் நாங்கள் வரும்போது ஆண்டவரே ஒரு புதிய ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஊக்கத்தோடு ஒரு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு உங்களுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த பந்தியில் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆவியின் மூலமாக இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்போது உங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் உணர அனுபவபூர்வமாக உணர்ந்து ஆறுதல் அடைய ஆனந்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.